அத்தியாயம் 4 மறுபிறவி பற்றிய 3 வரலாறுகள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய ஆன்மீக தலைவர்கள் மறுபிறவியின் நெறிகளை தங்களுடைய சீடர்களுக்கு விளக்குவதற்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள நிகழ்வுகளை பயன்படுத்தி வந்துள்ளனர். அவற்றில் 3 நிகழ்வுகள் இங்கே தரப்பட்டுள்ளன. பெரும் தத்துவ காப்பியமும் சிறந்த இலக்கிய நூலுமான ஸ்ரீமத் பாகவதம் இந்தியாவின் மாபெரும் அறிவார்ந்த நூலாக தனியிடத்தை பிடித்துள்ளது. வேத சாஸ்திரங்களில் காலத்திற்கு அப்பாற்பட்ட அறிவு உறுதிபட சொல்லப்பட்டுள்ளது. மனிதனை பற்றிய அனைத்து அறிவையும் அந்த பழமை வாய்ந்த சமஸ்கிருத புத்தகங்கள் உணர்வு பூர்வமாக வழங்குகின்றன. வேத இலக்கியம் என்னும் மரத்தின் பழுத்த பழமாக கருதப்படும் ஸ்ரீமத் பாகவதம் வேத அறிவை முழுமையாகவும் அதிகாரபூர்வமாகவும் வெளிப்படுத்துகிறது. காலம் மாறுவதற்கு ஏற்ப மறுபிறவியின் விஞ்ஞான கொள்கைகள் மாறுவதில்லை, அவை நிலையானவை. சிந்தனையையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலையும் தேடிச் சென்ற முற்கால மக்களுக்கு இந்த தொன்மையான கதைகள் பொருந்தி இருந்தது போலவே தற்கால மக்களுக்கும் அவை பொருந்துகின்றன. மரணத்திலிருந்து மீண்டு வந்த மகன், முதல் கதை. சிலர் ஆத்மாவை அதிசயமானவனைப் போல் பார்க்கின்றனர். சிலர் அவனை அதிசயமானவனாக வர்ணிக்கின்றனர். சிலர் அவனை பற்றி அதிசயமாக கேட்கின்றனர். மற்றும் சிலர் கேட்ட பின்பும் ஆத்மாவை சற்றும் அறியாதவராக இருக்கின்றனர். பகவத்கீதை 2:29 பதம். ஸ்ரீமத் பாகவதத்தின் 6வது காண்டத்தில் உள்ள கீழ்காணும் சரித்திர புகழ்பெற்ற வரலாற்றில் சித்திரகேதுவின் மகன் தனது முந்தைய பிறவியை பற்றி கூறுவதோடு ஆத்மாவின் அழிவற்ற தன்மையை பற்றியும் மறுபிறவியின் விஞ்ஞானத்தை பற்றியும் அரசருக்கும் அரசிக்கும் எடுத்திருக்கின்றான். மன்னன் சித்திரகேது சூரசேன நாட்டை மையமாக கொண்டு உலகம் முழுவதையும் ஆட்சி புரிந்து வந்தார். சீரும் சிறப்புமாக ஆட்சி புரிந்த சித்திரகேதுவிற்கு பல மனைவியர் இருந்த போதிலும் குழந்தை பாக்கியம் கிட்டவில்லை. ஒரு நாள் அங்கிரா என்னும் மாமுனிவர் சித்திரகேதுவின் அரண்மனைக்கு வருகை புரிந்தார். வேத மரபின்படி மன்னர் தனது அரியணையிலிருந்து உடனடியாக எழுந்து அவருக்கு உரிய மரியாதையை செலுத்தினார். பேரரசர் சித்திரகேதுவே, உமது மனம் ஏதோ வேதனையில் இருப்பதை என்னால் உணர முடிகிறது. உனது வெளிரிய முகம் ஆழ்ந்த கவலையை பிரதிபலிக்கின்றது. நீர் விரும்பிய எண்ணம் ஏதேனும் ஈடேறவில்லையா என்று முனிவர் விசாரித்தார். மிகச்சிறந்த சித்திகள் பெற்றிருந்த அங்கிரா சித்திரகேதுவின் துயரத்தை நன்கு அறிந்திருந்த போதிலும் அதனை அவரிடமிருந்தே அறிய வேண்டி வினவினார். அங்கிரா மாமுனிவரே, தவ வலிமையாலும் நெறி தவறாத குணத்தாலும் தாங்கள் பூரண ஞானம் பெற்றவர். என்னை போன்ற கட்டுண்ட ஆத்மாக்களை பற்றி தாங்கள் முற்றிலும் அறிந்தவர். மேன்மை புரிந்திய ஆத்மாவே, தாங்கள் அனைத்தையும் அறிவேர். ஆயினும் நான் ஏன் கவலையில் மூழ்கியிருக்கிறேன் என்று கேட்கிறீர்கள். தங்களது ஆணைக்கு உட்பட்டு நான் எனது கவலைக்கான காரணத்தை வெளிப்படுத்துகிறேன். பசித்தவனுக்கு பூமாலை திருப்தியை தராது. அதேபோன்று பரந்த தேசமும் எண்ணற்ற செல்வங்களும் எனக்கு ஒரு பொருட்டல்ல. ஏனென்றால் மனிதனுக்கு தேவைப்படும் உண்மையான செல்வம் எனக்கு கிடைக்கவில்லை. எனக்கென்று ஒரு மகன் இல்லை. நான் ஒரு மகனை பெற்று உண்மையான சந்தோஷத்தை அடைய தாங்கள் எனக்கு அருள் புரிவீர்கள். அங்கிரா மிகவும் கருணை வாய்ந்தவராக இருந்ததால் அரசருக்கு உதவ ஒப்புக்கொண்டார். அவர் தேவர்களை நோக்கி ஒரு சிறப்பான யாகத்தை நடத்தி அந்த யாகத்தின் ஆவிர்வாகத்தை சித்திரகேதுவின் மனைவியரில் மிகவும் பக்குவம் வாய்ந்தவளான கிருதயுதி என்ற அரசிக்கு அளித்தார். மிகச்சிறந்த பேரரசரே, விரைவில் உமக்கு ஒரு மகன் பிறப்பான். அவன் உமது மகிழ்ச்சிக்கும் வேதனைக்கும் காரணமாக இருப்பான் என்று மன்னரிடம் கூறிய அங்கிரா அவரது பதிலுக்கு காத்திராமல் அங்கிருந்து மறைந்தார். தனக்கு ஒரு மகன் பிறக்கப் போவதை அறிந்து சித்திரகேது மிகவும் குதூகலப்பட்டான். ஆனால் முனிவர் கடைசியாக சொன்ன வார்த்தைகளை எண்ணி ஆச்சரியமும் அடைந்தான். எனக்கு குழந்தை பிறந்ததும் நான் பெரு மகிழ்ச்சி அடைவேன் என்று அங்கிரா கூறியது நிச்சயம் உண்மை. ஆனால் எனது வேதனைக்கும் அக்குழந்தையே காரணமாக இருக்கும் என்று அவர் எதற்காக கூறினார்? எனக்கு அவன் ஒரே மகனாக இருப்பதால் எனது தேசத்திற்கும் அரியணைக்கும் அவனே வாரிசாக அமைவான். அதனால் அவன் தற்பெருமை கொண்டு பணிவுடன் நடந்து கொள்ளாமல் போகலாம். அத்து எனது வேதனைக்கு காரணமாக அமையலாம். ஆனால் மகன் இல்லை என்னும் வேதனையோட பணிவற்ற மகன் இருப்பது நல்லதே. காலப்போக்கில் கிருதத்யுதி கற்பம் தரித்து ஒரு அழகிய மகனை பெற்றெடுத்தாள். இதை கேள்விப்பட்ட அந்நாட்டு மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சித்திரகேதுவால் தனது மகிழ்ச்சியை துளியும் கட்டுப்படுத்த முடியவில்லை. தனது மகனை அரசர் மிகுந்த கவனத்துடன் வளர்த்தார். தனது அளவற்ற மகிழ்ச்சியினாலும் மகனின் நன்மைக்காகவும் தொடர்ந்து பல்வேறு தான தர்மங்களையும் அளவின்றி வழங்கி வந்தார். அரசி கிருதத்யுதியின் மீதான அவரது அன்பு நாள்தோறும் அதிகரித்தது. அதே சமயம் மற்ற மலட்டு மனைவியர் மீதான பிரியம் படிப்படியாக குறைய தொடங்கியது. மற்ற ராணியர்கள் தங்களது விதியை நினைத்து வருந்தினர். ஏனெனில் குழந்தை பாக்கியம் இல்லாத மனைவி கணவனால் ஒதுக்கப்படுவதும் மற்ற மனைவியர் அவளை வேலைக்காரியை போல நடத்துவதும் வழக்கம். இதனால் அந்த மலட்டு மனைவிகள் கோபத்தாலும் பொறாமையாலும் எரிச்சல் அடைந்தனர். அவர்களது பொறாமை அதிகரிக்க அதிகரிக்க புத்தி பேதலிக்க தொடங்கியது. இதயங்கள் கல்போல் எரியின. ஒருமுறை அவர்கள் அனைவரும் இரகசியமாக சந்தித்து அரசரின் அன்பை மீண்டும் பெறுவதற்கான ஒரே வழி அக்குழந்தைக்கு விஷம் கொடுத்து கொள்வதுதான் என்று முடிவு செய்தனர். அதன்படி மன்னரின் ஆசை மகனுக்கு இதர மனைவியர் ஒரு நாள் விஷம் வைத்தனர். அதனை அறியாத அரசி கிருதத்யுதி தனது அறையில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த மகனை காண விரும்பினாள். அவள் தனது மகனை மிகவும் நேசித்ததால் அவனை பிரிந்து சிறிது நேரம் கூட இருக்க மாட்டாள். தூக்கத்திலிருந்து அவனை எழுப்பி கொண்டு வருமாறு அவள் தனது தாதிக்கு ஆணையிட்டாள். தாதி குழந்தை அணுகிய போது அவனது கண்கள் மேல் நோக்கி இருப்பதை பார்த்தாள். உயிர் இருப்பதற்கான அறிகுறி ஏதும் தென்படவில்லை. எல்லா புலன்களும் செயலற்று இருந்ததை கண்ட அவள் நான் ஒளிந்தேன் என்று கதறியபடி தரையில் விழுந்தாள். பெரும் கலவரமடைந்த அவள் தனது மார்பில் இரு கைகளாலும் அடித்து கொண்டு பலமாக அழுதாள். தாதியின் அழுகுரலை கேட்டு அறையினுள் விரைவாக நுழைந்த அரசி தனது மகன் இறந்து கிடப்பதை கண்டாள். மிகுந்த துயரத்துடன் கூந்தலும் ஆடையும் சரிய மயங்கியபடி தரையில் சாய்ந்தாள். பலமான அழுகுரலை கேட்ட அரண்மனைவாசிகள் அனைவரும் அங்கு வந்து துக்கத்தில் பங்கேற்றனர். விஷங்கொடுத்த ராணியர்களும் முதலை கண்ணீர் வடித்தனர். தனது மகனின் திடீர் மரணத்தை கேள்விப்பட்ட அரசர் துயரத்தினால் குருடர் ஆனார். அவரது வேதனை பெருந்தீயை போல் அவரை தாக்கியது. மரணம் அடைந்த குழந்தையை காண ஓடிய போது பலமுறை தட்டு தடுமாறி விழுந்தார். மந்திரிகளும் ராஜ பரிவாரங்களும் சூழ அரசர் தனது மகனின் அறையினுள் நுழைந்து மகனின் பாதங்களுக்கு அருகில் மயங்கி விழுந்தார். அவரது தலைமுடி கலைந்தது. உடைகள் எல்லா பக்கமும் சிதறின. மன்னருக்கு மீண்டும் உணர்வு திரும்பிய போது வேகமாக மூச்சு வாங்கியது. கண்களில் கண்ணீர் ததும்பியது. அவரால் துளியும் பேச முடியவில்லை. ராணி தனது கணவரின் பெரும் துயரத்தையும் இறந்து போன மகனையும் கண்டு பல்வேறு வழிகளில் புலம்பத் தொடங்கினாள். அஃது அரண்மனையில் இருந்த அனைவரின் இதயத்திலும் வலியை அதிகரிக்கச் செய்தது. அரசி அணிந்திருந்த பூமாலை அவளது உடலிலிருந்து சரிந்து கீழே விழுந்தது. அவளது மிருதுவான அடர்ந்த கருங்கூந்தல் சிக்குண்டது. உருண்டோடிய கண்ணீர் அவளது கண்களில் இருந்த ஒப்பனையை கலைத்தது. விதியே, தந்தை உயிருடன் இருக்கும்போதே மகனை கொன்று விட்டாய். உயிர்வாளிகளின் எதிர் நிச்சயமாக நீயே. உனக்கு கருணையே இல்லை. தனது அன்பிற்குரிய மகனிடம் திரும்பிய அவள், எனது அன்பு மகனே, நான் ஆதரவற்றவள், பாதிக்கப்பட்டவள். நீ என்னை விட்டு போகக்கூடாது. உன்னால் எப்படி என்னை விட்டு பிரிந்து செல்ல முடியும்? புலம்பிக் கொண்டிருக்கும் உனது தந்தையை பார். நீ நீண்ட நேரம் உறங்கி விட்டாய். இப்போது எழுந்திரு. உனது நண்பர்கள் உன்னை விளையாட அழைக்கின்றனர். நீ பசியுடன் இருப்பாய். உடனே எழுந்து சாப்பிடு. எனதன்பு மகனே, நான் மிகவும் துரதிர்ஷ்டசாலி. உனது அழகான புன்முருளை இனிமேல் என்னால் காண முடியாதே. நிரந்தரமாக கண்களை மூடிக்கொண்டாயே. திரும்பி வர முடியாத வேறு லோகத்திற்கு இங்கிருந்து சென்று விட்டாயே. எனதன்பு மகனே, உனது இனிமையான குரலை கேட்க முடியாமல் என்னால் இனிமேல் உயிர் வாழ முடியாது. அரசர் வாய்விட்டு உறக்க கதறத் தொடங்கினார். தாயும் தந்தையும் புலம்புவதைக் கண்ட மற்றவர்களும் குழந்தையின் அகால மரணத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். எதிர்பாராத இந்த விபத்தினால் துயரமடைந்த குடிமக்களும் ஏறக்குறைய உணர்வை இழந்தனர். துக்கக்கடலில் மூழ்கி கிட்டத்தட்ட இறந்த நிலையில் அரசர் கிடப்பதை அறிந்த மாமுனிவர் அங்கிரா தனது நண்பரான நாரத முனிவருடன் அரண்மனைக்கு சென்றார். துயரத்தால் தனது மகனின் உடல் அருகில் விழுந்து கிடந்த அரசரை இரு முனிவர்களும் கண்டனர். அரசரை பார்த்த அங்கிரா, அறியாமை என்னும் இருளிலிருந்து விழித்தெழுவாயாக. மன்னரே, இறந்து கிடக்கும் இந்த உடல் உம்முடன் கொண்டிருக்கும் உறவு என்ன? நீர் இந்த இறந்த உடலுடன் கொண்டுள்ள உறவுதான் என்ன? நீங்கள் இருவரும் தந்தையும் மகனும் என்ற உறவில் இருப்பதாக நீங்கள் கூறலாம். ஆனால் அவன் பிறப்பதற்கு முன்பு அந்த உறவு இருந்ததா? தற்போது அந்த உறவு உண்மையில் உள்ளதா? அவன் தற்போது இறந்து விட்டானே, இனிமேல் அந்த உறவு தொடருமா? அரசரே, கடல் அலையின் ஆற்றலால் மணல் துகள்கள் சில நேரங்களில் ஒன்று சேர்வதையும் சில நேரங்களில் பிரிந்து விடுவதையும் போல ஜட உடலை ஏற்ற உயிர்வாளிகள் சில நேரங்களில் நெருங்கி வருகின்றனர், சில நேரங்களில் அதே காலத்தின் வலிமையினால் பிரிக்கப்படுகின்றனர் என்று அறிவு கூர்மையுடன் உரைத்தார். உடல் தொடர்பான எல்லா உறவுகளும் தற்காலிகமானவை என்பதை அரசர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அங்கிரா விரும்பினார். முனிவர் மேலும் தொடர்ந்தார். எனது அன்பு அரசரே, நான் முதன் முதலாக உமது அரண்மனைக்கு வந்தபோதே ஆன்மீக அறிவு என்ற மாபெரும் பரிசை உமக்கு கொடுத்திருக்க முடியும். ஆனால் உமது மனம் ஜட விஷயங்களில் மூழ்கியிருந்ததை அறிந்ததால் உமக்கு மகிழ்ச்சியையும் வேதனையும் அளித்த ஒரு மகனை கொடுத்தேன். மகன்களையும் மகள்களையும் பெற்றெடுத்தவர்களின் துன்பத்தை நீர் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர். மனைவி, மக்கள், செல்வம் போன்ற கண்ணுக்கு புலப்படும் பொருட்கள் யாவும் கனவை தவிர வேறில்லை. ஆகவே மன்னர் சித்திரகேதுவே, உண்மையில் நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்பதையும் இந்த உடலை நீத்த பிறகு எங்கு செல்வீர்கள் என்பதையும் பௌதிய உலகின் துன்பத்தினால் ஏன் கட்டுப்படுத்தப்பட்டு உள்ளீர்கள் என்பதையும் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். பின்னர் நாரதமுனி அங்கே ஒரு அதிசயத்தை நிகழ்த்தினார். அவர் தமது அபூர்வ சக்தியால் மன்னரின் இறந்து கிடந்த மகனின் உடலினுள் மீண்டும் ஆத்மாவை வரவழைத்தார். உடனடியாக அந்த அறை முழுவதும் ஒளி பரவியது. இறந்த குழந்தை அசைய ஆரம்பித்தது. நாரதர் கூறினார், உயிர்வாளியே, எல்லா அதிர்ஷ்டமும் உனக்கு உரித்தாகட்டும். உனது தாய் தந்தரை பார். உனது மரணத்தால் உனது நண்பர்களும் உறவினர்களும் துயரத்தில் மூழ்கியுள்ளனர். நீ அகால மரணம் அடைந்ததால் உனது எஞ்சிய வாழ்நாள் அப்படியே இருக்கிறது. ஆகவே உடலினுள் மறுபிரவேசம் செய்து எஞ்சிய காலத்தை உனது நண்பருடன் உறவினுடன் மகிழ்ச்சியாக கழிப்பாயாக. உனது தந்தையிடமிருந்து அரியணையும் ஐஸ்வர்யங்களும் கூட பெற்றுக்கொள்ளலாம். நாரதரின் யோக சக்தியினால் இறந்து கிடந்த உடலினுள் ஆத்மா மீண்டும் பிரவேசிக்க உடனே அக்குழந்தை எழுந்து உட்கார்ந்தான். ஒரு சிறுவனின் அறிவாற்றலைப் போல் அல்லாமல் முக்தியடைந்த ஆத்மாவை போன்ற பூரண அறிவுடன் பேச ஆரம்பித்தான். எனது ஜட செயல்களின் பலனாக உயிர்வாளியாக நான் சில நேரங்களில் தேவர்களின் உடலிலும், சில நேரங்களில் இழிந்த விலங்கின் உடலிலும், சில நேரங்களில் காய்கறிகளின் தாவரங்களின் வடிவிலும் பிறவி எடுப்பதுடன் சில நேரங்களில் மனித உடலிலும் தோன்றுகிறேன். இவ்வாறு ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலை பெற்று வருகிறேன். இவர்கள் இருவரும் இதற்கு முன் எந்த பிரிவில் எனக்கு தாயும் தந்தையுமாக இருந்தனர். உண்மையில் யாரும் எனக்கு தந்தையும் அல்ல, தாயும் அல்ல. இதற்கு முன் இவர்களைப் போன்று லட்சக்கணக்கான பெற்றோர்களை பெற்று இருந்தேன். அவ்வாறு இருக்கும்போது இந்த இருவரை மட்டும் எனது தாய் தந்தையராக எவ்வாறு ஏற்க முடியும்? பௌதிய மூலப்பொருட்களான ஓர் உடலினுள் நித்தியமான ஆத்மா பிரவேசிப்பதாக வேதங்கள் நமக்கு போதிக்கின்றன. இங்கே மன்னர் சித்திரகேதுவும் அவரது மனைவியும் உருவாக்கிய ஓர் உடலில் அப்படிப்பட்ட ஓர் உயிர்வாளி பிரவேசித்ததை நாம் பார்க்கிறோம். உண்மையில் அவன் அவர்களது மகன் அல்ல. அந்த உயிர்வாளி முழுமுதற் கடவுளின் நித்தியமான மகன். ஆனால் அவன் இந்த ஜட உலகை அனுபவிக்க விரும்புவதால் பல்வேறு உடல்களில் பிரவேசிப்பதற்கான வாய்ப்பை பகவான் அவனுக்கு தருகிறார். இருந்த போதிலும் உயிர்வாளியை பொறுத்தவரையில் தாய் தந்தையரிடமிருந்து பெற்ற உடலுடன் அவனுக்கு உண்மையில் எந்த உறவும் கிடையாது. எனவே சித்திரகேதுவின் மகனாக பிறந்த அந்த ஆத்மா அரசரையும் அரசியையும் தனது பெற்றோராக ஏற்பதற்கு முற்றிலும் மறுத்துவிட்டான். ஆத்மா தொடர்ந்து பேசினான். வேகமாக ஓடும் நதியைப் போல் ஜட உலகில் உள்ள உயிர்கள் காலத்தின் கோலத்தினால் நண்பர்களாக, உறவினர்களாக, எதிரிகளாக மாறுகின்றனர். சில நேரங்களில் நடுநிலையாகவும் நடந்து கொள்கின்றனர். இத்தகு உறவுகள் பற்பல என்ற போதிலும் யாரும் நிரந்தர உறவினராக இருப்பது இல்லை. இறந்து போன தனது மகனுக்காக சித்திரகேது புலம்பிக் கொண்டு இருக்கிறார். ஆனால் அவர் தமது நிலைமையை, எனது மகனின் வடிவில் வந்த இந்த ஜீவன் எனது முந்தைய பிறவில் எனக்கு எதிரியாக இருந்தவன், தற்போது அவன் எனது மகனாக பிறந்து எனக்கு வழியையும் வேதனையும் தருவதற்காகவே என்னை விட்டு நிரந்தரமாக செல்கிறான் என்று வேறு விதமாக சிந்தனை செய்து இருக்கலாம். அவ்வாறு இறந்து போன மகனை தனது முந்தைய எதிரியாக அரசர் ஏன் கருதக்கூடாது? எதிரியின் மரணத்திற்காக வருந்துவதற்கு பதிலாக ஏன் பெருமகிழ்ச்சி அடையக்கூடாது? சித்திரகேதுவின் மகனின் உடலில் இருந்த உயிர்வாளி மேலும் கூறினான். விற்பது வாங்குவது என்று தங்கம் உட்பட பல்வேறு பொருட்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாறிக்கொண்டு இருப்பதைப் போல கர்மத்தின் பலனாக ஒரு தந்தைக்கு பின் மற்றொரு தந்தை என்று ஒரு ஜீவன் பல்வேறு ஜீவன்களின் உடலுக்குள் விந்துவின் மூலமாக செலுத்தப்பட்டு பிரபஞ்சம் முழுவதும் சுற்றி கொண்டு இருக்கிறான். ஜீவன் எந்த ஒரு தாய் தந்தையின் மூலமாகவும் பிறப்பது இல்லை என்று பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளது. தாய் தந்தை என்று சொல்லக்கூடியவர்களிடமிருந்து ஜீவனின் உண்மையான அடையாளம் முற்றிலும் வேறுபட்டது. இயற்கையின் சட்டப்படி தந்தையின் விந்துவிலிருந்து தாயின் கருப்பைக்குள் ஆத்மா ஆற்றலுடன் செலுத்தப்படுகிறான். எந்த குணமுடைய தந்தையை பெற வேண்டும் என்பதை அந்த ஆத்மா தானே நேரடியாக தேர்வு செய்ய முடியாது. அவனது முந்தைய வாழ்க்கையை பொறுத்து அது தானாக நிச்சயிக்கப்படுகிறது. ஒரு பொருள் கொண்டு வரப்பட்டு விற்கப்படுவது போல பல்வேறு தாய் தந்தையரிடம் செல்லும்படி ஆத்மா கட்டாயப்படுத்தப்படுகிறான். அவன் சில நேரங்களில் விலங்கு என தந்தையிடமும் சில சமயங்களில் மனித தந்தையிடமும் பாதுகாப்பை தேடிச் செல்கிறான். சில சமயங்களில் அவன் பறவை இனங்களுக்குள் தனது தந்தையை ஏற்கிறான். மேலும் சில சமயங்களில் சுவர்க்கலோகத்தில் உள்ள தேவர்களையும் தாய் தந்தையராக ஏற்கிறான். ஜீவன் பலதரப்பட்ட உடல்களை கடந்து செல்லும்போது ஒவ்வொரு முறையும் தாய் தந்தையரை பெறுகிறான். அத்து ஒன்றும் கடினமானது அல்ல. ஆனால் ஒரு ஆன்மீக தந்தையை, உண்மையான ஆன்மீக குருவை பெறுவதுதான் கடினமானது. ஆகவே ஆன்மீக குருவை தேடி கண்டுபிடிப்பதுதான் மனித உடல் பெற்ற ஜீவனின் கடமையாகும். ஏனெனில் அவரது வழி நடத்துதலால் மட்டுமே அவன் பிறப்பு இறப்பின் சுழற்சியிலிருந்து விடுதலை பெற்று ஆன்மீக உலகிலுள்ள உண்மையான இல்லத்திற்கு திரும்பிச் செல்ல முடியும். ஏனெனில் அவரது வழி நடத்துதலால் மட்டுமே அவன் பிறப்பு இறப்பு மூப்பு நோய் என்ற சுழற்சியிலிருந்து விடுதலை பெற்று ஆன்மீக உலகிலுள்ள உண்மையான இல்லத்திற்கு திரும்பிச் செல்ல முடியும். ஆத்மா தொடர்ந்து கூறினான். உயிர்வாளி நித்தியமானவன். தாய் தந்தை என்று சொல்லக்கூடியவர்களுடன் எவ்வித உறவும் இல்லாதவன். அவன் தன்னை அவருடைய மகன் என்று பொய்யாக ஏற்று அவர்களிடம் பாசமாக பழகுகிறான். இருப்பினும் மரணத்திற்கு பின் அந்த உறவு மிற்று பெறுகிறது. இத்தகைய உறவுகளுக்காக மகிழ்ச்சியடையவோ வேதனைப்படவோ கூடாது. உயிர்வாளி நித்தியமானவன், அழிவற்றவன். அவனுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அவன் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. அவன் குணத்தின் அடிப்படையில் முழுமுதற் கடவுளுக்கு சமமானவன். ஜீவன் பரமன் ஆகிய இருவரும் ஆன்மீகமானவர்கள். இருப்பினும் ஜீவன் அளவில் மிகவும் சிறியவன் என்பதால் ஜடசக்தியால் அறியாமைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளான். அதன்படி அவன் தனது பல்வேறு ஆசைகளுக்கும் செயல்களுக்கும் ஏற்ற உடல்களை ஏற்படுத்தி கொள்கிறான். ஒரு ஜீவனின் ஜட உலக வாழ்க்கைக்கு அவனே பொறுப்பு என்று வேதம் நமக்கு சொல்கிறது. பிறவி சக்கரத்தில் சிக்குண்டு பல்வேறு ஜட உடல்களை அவன் மாறி மாறி ஏற்று வருகிறான். அவன் விரும்பினால் ஜட வாழ்க்கை என்னும் சிறையில் தொடர்ந்து துன்பப்படவும் முடியும். ஆன்மீக உலகிலுள்ள இறைவனின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்லவும் முடியும். ஜீவன்களின் விருப்பத்திற்கு தகுந்த உடல்களை கொடுப்பதற்கு தனது ஜடசக்தியின் மூலம் பகவான் தான் ஏற்பாடு செய்கிறார் என்ற போதிலும் அவரது உண்மையான விருப்பம் பெரிய ராட்டினம் போன்ற பிறவி சக்கரத்தில் கட்டுண்டு இருக்கும் ஜீவன்கள் தங்களது ஜட வாழ்க்கையை விட்டு வெளியேறி தமது திருநாட்டிற்கு திரும்பி வர வேண்டும் என்பதே. ஸ்ரீ கிருஷ்ணரது உண்மையான விருப்பம் பெரிய ராட்டினம் போன்ற பிறவி சக்கரத்தில் கட்டுண்டு இருக்கும் ஜீவன்கள் தங்களது ஜட வாழ்க்கையை விட்டு வெளியேறி தமது திருநாட்டிற்கு கோலோக விருந்தாவனத்திற்கு திரும்பி வர வேண்டும் என்பதே. திடீரென்று சித்திரகவிதையின் மகன் மௌனமானான். அவ்வுடலிருந்து தூய ஆத்மா வெளியேறியது. உயிரற்ற அவ்வுடல் தரையில் சாய்ந்தது. சித்திரகேதுவும் இதர உறவினரும் திகைத்தனர். ஆயினும் பாசம் என்னும் தங்களது சங்கிலியை அறுத்தறிந்தனர். துக்கப்படுவதையும் நிறுத்தினர். பின்னர் அவர்கள் அந்த உடலுக்கு இறுதிச் சடங்கு செய்து எரித்தனர். குழந்தைக்கு விஷம் கொடுத்த மன்னரின் மனைவியில் மிகவும் அவமானம் அடைந்தனர். அங்கிரா முனியின் அறிவுரைகளை நினைத்து குழந்தை பெரும் பேராசையை கைவிட்டனர். பிராமணரின் கட்டளையை பின்பற்றி தங்களது பாவச் செயல்களுக்கு பரிகாரமாக யமுனை நதியில் நீராடி பிரார்த்தனை செய்துவிட்டு திரும்பி வந்தனர். மறுபிறப்பின் விஞ்ஞானம் உட்பட ஆன்மீக அறிவை பூரணமாக தெரிந்து கொண்டதால் மன்னர் சித்திரகேதுவும் அவரது ராணியும் வலி, பயம், துயரம், மாயை ஆகியவற்றிற்கு இட்டு செல்லக்கூடிய பாசத்தை சுலபமாக கைவிட்டனர். இந்த ஜட உடலின் மீதான பற்றுதலை கைவிடுவது மிகவும் கடினம் என்றாலும் திவ்யமான அறிவு என்னும் வாளை கொண்டு பற்றுதலை அறுத்து எரிந்துவிட்டதால் அவர்களால் அதனை எளிதாக கைவிட முடிந்தது.